இந்த நாளிலும் காலை ஆராதனையில் நமக்கு ஒரு புதிய பார்வை வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். அந்த புதிய பார்வை நம்மை எப்படி நடத்தி செல்கிறது என்கிறதை பார்த்தோம். இந்த மாலை வேளையிலும் ஒரு எளிமையான ஒரு சத்தியம், பார்வை அடைந்த ஒருவன் எப்படி இருந்தான் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்.
பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார்.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்?
இவன் செய்த பாவமோ
இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல,
இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல
தேவனுடைய கிரியைகள்
இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்.
பகற்காலம் இருக்குமட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில்
உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார்.
இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி
நீ போய்
சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார்.
சீலோவாம் என்பதற்கு
அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்.
இங்கே பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான சம்பவம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே ஒரு அற்புதம் என்றால் ஒரு சில வசனங்களில் ஆரம்பித்து அப்படியே முடிவடைஞ்சிடும். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9 அதிகாரம் முழுவதும் இந்த மனுஷனுடைய காரியத்திலேயே ஆரம்பிச்சு இந்த மனுஷனுடைய காரியத்திலே முடிகிறோம். ஒரு ஹோல் சாப்டர் கவர் ஆகுது. அதிலும் நீங்க பாத்தீங்கன்னா 4 சுவிசேஷத்தில் ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அநேக உவமைகள் நிறைய இருக்கும். அதற்குனே ஒரு அதிகாரம் சாப்டர் கூட ஒதுக்கி இருக்குது, மத்தேயு 13 அதிகாரம். அந்த அதிகாரத்தை, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் ஃபுல்லா கவனித்து பார்க்கும் பொழுது அது ராஜரீக சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிக்கும். அதனாலே பரலோக ராஜ்யத்தை குறித்த அநேக சத்தியங்கள் உவமைகள் மூலமாகவும் பல விஷயங்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் நிறைய பேசுவார். மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய சம்பவங்களால் நிறைந்திருக்கும். அவருடைய டெய்லி லைஃப் அப்படியே நரேட் பண்ணியிருக்கும். அது எப்படி பாத்தீங்கன்னா, சாதாரணமாய் அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் சொல்வதை பார்க்கிலும் அவருடைய நடவடிக்கைகள் நிறைய இருக்கும். அவருடைய ப்ரீச்சிங்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும் மார்க்கு சுவிசேஷத்துல. அதனால அந்த 16 அதிகாரம் தான், அந்த 16 அதிகாரமே ஷார்ட்டா தான் இருக்கும். அதுல பார்க்கும் பொழுது இதுல நிறைய அவருடைய போதனைகள் இருக்காது, நிறைய ஓமைகள் இருக்காது, அவர் செய்த மற்ற இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் சம்பவங்களால் நிறைந்திருக்கும். அதிலிருந்து பார்த்தால் நிறைய அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இந்த மாதிரி காரியங்களில் அதிகமாக ஈஸியாக நிறைய நரேட் பண்ணிட்டே போவார். இது மார்க்கு சுவிசேஷத்தின் முக்கிய காரியம். லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய மனித தன்மை அவருடைய பிறப்புக்கு முன் அறிவிக்கப்பட்டு, பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய உவமைகள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவருடைய மனுஷீக தன்மைகள், இப்படி பல காரியங்கள் அதில் அவருடைய வாழ்க்கை ஏ டு செட் அப்படியே நேரேட் பண்ணியிருக்கோம். ஒரு அவருடைய மனித வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அது ஃபுல்லா டீடைலா அதுல இருக்கும். லூக்கா சுவிசேஷம். யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தால் அது ரொம்ப, இந்த மூணு சுவிசேஷத்திற்கும் இது ஒன்று மட்டும் ரொம்ப மாறுபட்டது. இந்த ஒன்று மட்டும் ரொம்ப தனியா நிற்கும், யோவான் மட்டும் தனியா நிற்கும். இந்த யோவான் சுவிசேஷத்தில் அவருடைய பிறப்பு இருக்காது, அவருடைய மனுஷிக வாழ்க்கை இருக்காது, அதுக்கு அவருடைய காரியங்கள் எதுவுமே பெருசா இருக்காது, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அதை பத்தியும் ஒண்ணுமே இருக்காது. யோவான்ல ரொம்ப சில அற்புதங்கள் தான், அந்த சில அற்புதங்களும் மற்ற மூணு இல்லாததுதான் இருக்கும், ரொம்ப தனித்தனியா சில அற்புதங்கள் தான் இருக்கும். இப்ப இந்த அற்புதம் வந்து, இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா வேற எந்த சுவிசேஷத்திலும் கிடையாது. காணாவூர் கல்யாணம் பாத்தீங்கன்னா வேற எதுலையுமே கிடையாது, அதுல மற்ற இல்லாதது மட்டும்தான் அதுல இருக்கும். ஒரே ஒரு அற்புதம் மட்டும்தான் நாலு சுவிசேஷத்தில் இருக்குது, தெரியுமா? ஒரே ஒரு சுவிசேஷம் மட்டும் லாசர், ஐஸ்வர்ய லாசர் இதுல மட்டும்தான் இருக்குது, மூணு சுவிசேஷத்துல கிடையாது. இந்த லாசர் உயிரோடு எழுப்புனது ஒரே ஒண்ணுல சுவிசேஷம், ஒரே ஒரு அற்புதம் மட்டும் நாலு சுவிசேஷத்துல இருக்குது, என்ன தெரியுமா? அஞ்சு அப்பம் ரெண்டு மீன், அந்த அற்புதம் மட்டும் நாலு சுவிசேஷத்திலையும் காமனா இருக்குது. வேற எந்த அற்புதமும் நாலு சுவிசேஷத்துல கிடையாது, இது ஒரு அற்புதம் மட்டும் தான் நாலு பேர் எழுதுறாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தெய்வீக தன்மை, எடுத்த உடனே அவரை தேவகுமாரனாக, ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்றதே அவரை தெய்வமாய் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடும். அவருடைய டெப்தான தெய்வீக ஆலோசனைகள், அவருடைய உபதேசங்கள், அப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் மட்டும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான நடைமுறை வாழ்க்கைக்கான டீச்சிங் அவ்வளவு இருக்காது. எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கும், ஒரு லெவல் மேல இருக்கும். இந்த யோவான் சுவிசேஷத்தின் டீச்சிங் மட்டும் ஒரு லெவல் மேலதான் இருக்கும். மற்ற சுவிசேஷங்களை புரிந்து கொள்வதை போல யோவான் சுவிசேஷத்தை ஒரு சாதாரணமாக ஒருத்தர் படித்து புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். மற்ற மூணு சுவிசேஷத்தை யார் வேணா படிச்சு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா யோவான் சுவிசேஷம் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆழமான விஷயங்களா இருக்கும். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஜலத்துல பிறக்கணும், ஆவியில பிறக்கணும், எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர ஈஸியாக நீ மசத்துருக்களை சிநேகி அப்படி சாதாரண விஷயமா இருக்காது, சின்ன உபதேசமா இருக்காது. இது எல்லாமே டெப்தான விஷயங்கள் இருக்கும். இதுல அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அவருடைய பிறப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது, அவருடைய மரணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. இந்த சுவிசேஷத்துல முக்கியமாய் சொல்லப்படுகிற விஷயமே பார்க்கும் பொழுது ஆழ்ந்த சத்தியங்கள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட சத்தியங்கள் நிறைந்திருக்கிற இந்த யோவான் சுவிசேஷத்துல இந்த ஒரு அற்புதம் சாப்டர் ஃபுல்ல கவர் ஆகுது. அது ரொம்ப அருமையான விஷயம். இந்த அற்புதம் மட்டும் இல்ல, இந்த அற்புதத்தோடு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு படிப்பனையா இருக்கிறதுனாலதான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் இதற்கு ஒரு சாப்டரே, இந்த யோவான் சுவிசேஷத்துல ஒரு ஃபுல் சாப்டர் இது கவர் ஆகுது. சரியா, இது நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொன்னேன். இப்பொழுது நாம் இதுல இருந்து சில சப்ஜெக்ட்ஸ் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட அவர் அப்படி அந்த ஒரு வழியை கடந்து போகிறார். போகிற பொழுது பிறவியிலேயே குருடனாயிருந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்துவும் பார்க்கிறார், அவருடைய சீஷர்களும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிறதான அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய சீஷருடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கிறது, அவருடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கிறது. இவன் ஒரு பிறவியிலேயே குருடனான மனுஷன். இவன் நான் நினைக்கிறேன் இவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அந்த வழியில பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு, போகிற வழியில் அவனை பார்க்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் சீஷர்களுக்கு இவனை பார்த்த உடனே ஒரு கேள்வி, இவன் பிறவியிலேயே குருடனா இருக்கிறான், அவனுக்கு கண்ணே இல்லை, இடையிலே ஐசைட் போனவன் கிடையாது, கண்ணே இல்லை, கிரியேஷன்லயே அவனுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு ஒரு கேள்வி, இவன் ஏன் குருடனாய் பிறந்தான்? நம்ம எல்லாருக்கும் நல்ல பார்வை இருக்குது, நல்ல கண் இருக்குது, இவனுக்கு மட்டும் ஏன் இது நடந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே. இவங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமானாலும் ஆண்டவரிடத்துல உடனே கேட்டு அறிந்து கொள்கிறது அவங்களுக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க உடனே சொல்லுவார். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தோம் விதை விதைக்கிற யோமை அவர் சொன்ன உடனே கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுது எங்களுக்கு சொல்லும் கேட்டாங்க. இவங்க கேட்பாங்க. இப்ப இந்த காரியத்தை பார்த்தோன்னு கேட்கிறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? முதல்ல ஜெனரல் க்வெஸ்சன், யார் செய்த பாவம்? இரண்டாவது கேள்வி, இது இவன் செய்த பாவமா? மூணாவது கேள்வி, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? மூன்று கேள்வியை முன்வைக்கிறாங்க. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஜெனரல் க்வெஸ்சன், இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இவன் நினைச்சாங்க இந்த கேள்வியில எப்படியும் பதில் கிடைச்சிடணும். ஆனா இயேசு கிறிஸ்து இவங்க நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார். இவன் நினைச்சதுக்கு மேல ஒரு பதில், இவங்க சிந்திக்காத ஒரு பதில் கொடுக்கிறார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். அப்போ மூணாவது ஒரு காரியம் கூட இருக்குது, இது இவன் நினைச்சு கூட பார்க்கல. மூணாவது ஒன்று இருக்கு, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இது என்ன தெரியுதுன்னா, ஆண்டவருடைய ஒரு நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். ரொம்ப தூர பார்வையோடு அவர் சிந்திக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே ஒரு பெரிய திட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு போகிறவர். எல்லாவற்றை குறித்தும் அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, இன்னும் சொல்ல போனா அந்த பார்வையில் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தோடு அவர் எல்லாத்தையுமே மூவ் பண்ணுவார். ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ் என்னைக்குமே அவர்கிட்ட இருக்கும். அவர் எதை செய்தாலும் ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு ஆவிக்குரிய உள்நோக்கத்தோடு தான் ஆண்டவர் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இவர் சொன்ன பதில், தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் என்றால், இவனை குறித்து தேவனாகிய கர்த்தருக்கு இவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே இவனை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவனை குறித்த ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்மளை குறித்து நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளை வச்சு ஒரு பிளான் போடுறாருன்னு, கிடையவே கிடையாது. நம்மளை பார்த்து அவர் திட்டம் போடுறது கிடையாது. நம்ம தான் என்ன செய்யற, ஒரு குழந்தை பிறந்தவருக்கு அந்த குழந்தைய பார்த்து ஒரு திட்டம் போடுறோம், பையன் இப்படி பொண்ணு இப்படி நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர் நம் பிறப்பதற்கு முன்பதாக, ஏன் நம்ம தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த ஒரு திட்டத்தோடையே இந்த உலகத்திற்குள் அவர் நம்மை அனுப்புறாரு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்மை ஒரு திட்டத்தோடையே அனுப்புறார். ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த திட்டத்தை கர்த்தர் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய ஒரு பிளானோடு ஒரு செயல்பாட்டை கர்த்தர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார். நம்ம நினைச்சிருந்தோம் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை வாழ்ந்துட்டு போயிடும். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருக்கு ஒரு நீண்ட ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அதை எப்படி வேணும் செய்வார்? சில வேளையில் அது நமக்கு பார்க்கும் பொழுது புரிந்து கொள்வது கஷ்டம். இவனுக்கு ஏறக்குறைய 40 வயது என்று சொல்லி இந்த அதிகார புலனை படிக்கும் போது இடையில இருக்கும். இவனுடைய வாழ்க்கையில் 40 வருடம் இவன் ஒரு குருடனாக வாழ்ந்திருக்கிறான். அப்ப இவனை இந்த இடத்துல இந்த சீஷர்கள் இப்படி கேள்வி கேட்டாங்களே, இவன் பிறக்கும் போதே எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, கண் இல்லாம பிறக்கும் போது எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, ஏன் உங்க குழந்தைக்கு கண்ணே இல்லை கேட்டிருப்பாங்க, உங்க குழந்தைக்கு கண்ணே இல்லையே பெற்றோரை கேட்டிருப்பாங்க. அந்த பெற்றோருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அவன் வளரும் பொழுது, சின்ன பையனா இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு காரியம் இருக்கும் இல்ல, எல்லா பிள்ளைகளும் ஓடி விளையாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் இவன் கண்ணு தெரியாததுனால, கண்ணே இல்லாததுனால ஒரு மூளையில முடங்கி இருந்திருப்பான். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் ஒரு முடக்கப்பட்ட வாழ்க்கை தான். பெற்றோருக்கு அவன் ஒரு சுமை இல்லையா, பெற்றோருக்கு அவன் ஒரு சுமை. ரெண்டு கண்ணும் இல்லாமல் பிறந்து விட்ட ஒரு குழந்தை, அந்த பெற்றோருக்கு அது பெரிய சுமையா தான் இருக்கும். இவனுக்கு எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு நிலை, நமக்கு கண்ணே இல்லையே, நமக்கு என்ன எதிர்காலம், நம்ம என்ன வாழ்றது, நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குது, அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கை நிலைமை, எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இவனுக்குள்ள இந்த காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்க அந்த பாதையை கடந்து வரும் பொழுது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது. ஆனால் இந்த ஒரு கடினமான பாதை அவங்களுக்கு ஒரு 40 வருஷம் போனாலும் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுதான் சந்தோஷமான விஷயம். ஒரு கடினமான 40 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் கடந்து போனாலும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அவனுக்கு இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய உலக காரியங்களை குறித்து அவர் என்னைக்குமே ரொம்ப பெருசா அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு தான் நம்முடைய நித்தியத்தை குறித்து தான் கர்த்தர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து அவர் வைக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைவு. கம்பேரிட்டிவா பார்க்கும்போது குறைவு தான். ஆனா பல நேரத்தில் நமக்கு எது பெருசா தெரியுதுன்னா இந்த உலகத்தின் காரியம் தான் பெருசா தெரியுது. பல நேரத்தில் நம்ம நித்தியத்தை யோசிக்கிறது இல்லை, இந்த உலகத்தின் விஷயத்தை தான் நம்ம பெருசா நினைக்கிறோம். ஐயோ என் வாழ்க்கையே போச்சே, எனக்கு வசதி இல்லையே, அவங்களாம் நல்ல வசதியா இருக்கிறாங்களே, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இது இல்லையே, ஏதாவது என்ன செய்யறோம், மற்றவர்களை பார்த்து இந்த உலக வாழ்க்கையில எனக்கு எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறனே, அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, நம்ம வாழ்க்கையே நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை மற்றவங்களை பார்த்து 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 நம்ம சோர்ந்து போறோம். ஒண்ணு நான் சொல்றேன், அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அவங்கள நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கள மாதிரியோ இவங்கள மாதிரி நீங்க இருந்திருந்தால் நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. புரியுதா? யாருடைய வாழ்க்கையில் எந்த பாதையிலே கொண்டு போனால் அது அவர்களை நித்தியத்தில் சேர்க்கும் என்பதை ஆண்டவர் அறிகிறார். ஆண்டவர் அறிகிறார். ஆகையினாலே ஆண்டவர் ஒவ்வொன்றையும் மெஷர் பண்றாரு. இவங்க இந்த பாதையில் இப்படி வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும். அந்த பாதை கடந்து போகும்போது அது கடினமா இருக்கும், அது கசப்பா இருக்கும், வேதனையா இருக்கும், ஏமாற்றமா இருக்கும், இழப்பா இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு வேதனையான பாதையா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும் பொழுது அதுதான் அந்த நபருக்கு சரியானதாயிருக்கும். அதுதான் அந்த நபருக்கு சரியானதாயிருக்கும். அதுதான் தன் திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாயிருக்கும். நம்ம விருப்பப்படி கர்த்தர் நம்மை நடத்திட்டார்னா நம்ம கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். நம்ம விரும்புறதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யறாரு வச்சுங்க, கண்டிப்பா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் தடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார் என்றால் அந்த குறுக்கிடுதல் நமக்கு நல்லது. அந்த குறுக்கிடுதல் எல்லாமே கர்த்தர் குறுக்கிட்டா எல்லாமே ஆசீர்வாதமா அந்த உலகத்தில் தெரியும் நினைக்கவே கூடாது. கர்த்தர் குறுக்கிடும் பொழுது சில நேரத்திலே அது இழப்புகளாயிருக்கும், அது குறைவுகளாயிருக்கும், அது பாதிப்புகளாயிருக்கும். ஆனால் அதுதான் நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு நல்லது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மிஷினரி சம்பவம் ஒன்றை வாசித்திருக்கிறேன். அந்த மிஷினரி அவருடைய பெயர் ஜான் கெடி என்கிறார். நடந்த சம்பவம், இந்த ஜான் கெடி என்கிறவர் ஒரு நல்ல மிஷினரியாக கர்த்தருக்காய் வாழ்ந்து முடித்தவர். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய இளமை பருவத்தில் அவருடைய குடும்பத்தார் பெற்றோர் நல்ல வசதியானவர்கள், நல்ல வசதியானவர்கள் மட்டுமல்ல நல்ல படித்தவர்கள். அந்த சூழ்நிலையில் இந்த ஜான் கெடியை அவர்கள் அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறக்கூடிய ஒரு பாரமுள்ள ஒரு பெற்றோர். ஆனால் இந்த ஜான் கெடியை பொறுத்த மட்டிலே அவருடைய மனநிலைமை இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனுஷனாய் பெயர் பெற்ற ஒரு நபராக வர வேண்டும் என்பதுதான் அவருக்கு விருப்பமாக இருந்தது. அவர் பள்ளிக்கூட படிப்பை முடித்தார். படிக்கிற சூழலை பெற்றோர் நல்ல மிஷினரி தாகமுள்ள ஒரு பெற்றோர் அவர்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே மகன் தான் இந்த ஜான்கடி. இந்த ஜான்கடியை வளர்த்து நல்ல ஒரு மிஷினரியாக கர்த்தரை அறியாத இடத்திலே அவரை மிஷினரியாக அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோருடைய விருப்பம். அவன் கர்த்தருக்கு இவன் ஊழியம் செய்யணும். இருந்தது ஒரே மகன். அந்த ஒரு மகன் கர்த்தருக்கு அது மிஷினரியாக போகணும். கர்த்தரே அறிவிக்கப்படாத இடத்திலே இவன் ஒரு மிஷினரியாகி போய் கர்த்தரை அறிவிக்கணும். இந்த ஒரு பாரம் அந்த பெற்றோருக்கு இருந்துச்சு. அவன் பிறந்த பொழுது அதற்காக அர்ப்பணித்து வளர்த்தார்கள். ஆனால் அவன் வளர 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 அவன் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பார்த்தான். பார்க்கும்பொழுது அவனுக்கு ஒரு ஆசை, தான் ஒரு பெரிய என்ஜினியராக வர வேண்டும் என்பது அவனுக்கு ஆசையா இருந்துச்சு. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசுறான், பழகிறான், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்னன்னு பாக்கிறான், அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய என்ஜினியரா வரணும்னு ஆசை. அவனுடைய பள்ளிக்கூட படிப்பை முடிந்து கல்லூரி படிப்புக்கு என்டர் ஆகிற நேரம் அவனை பக்தியா வளர்த்துட்டு வந்தாங்க. பெற்றோர் அந்த காரியத்தை சொல்லி சொல்லியே வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது கல்லூரிக்குள் போகணும். அந்த சூழ்நிலை வரும்பொழுது பெற்றோருக்கு அவனுக்கே கல்லூரியில் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. இவனை ஊழியத்திற்கான ஒரு பயிற்சியை கொண்டு போய் விட்டு பயிற்சி கொடுத்து இவனை ஒரு மிஷினரியாக அனுப்ப வேண்டும் என்றுதான் அவனுடைய விருப்பம். இது இங்கிலாந்து தேசத்தில் நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனோடு பேசி பார்த்தாங்க, அப்பா நீ வந்து காலேஜுக்கு போய் இன்ஜினியர் ஆக வேண்டாம், நீ வந்து மிஷினரி ட்ரைனிங் போய் ஊழிய பயிற்சி எடுத்து நீ ஒரு மிஷினரியாகி போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அதை வலியுறுத்தினாங்க. ஆனால் இவனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுங்க, நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும். இதிலேயே போராட்டம், பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் நடுவிலே இந்த போராட்டம் நீடிக்க ஆரம்பிச்சது. இப்படி ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் வருதுன்னா கடைசியில் அது எங்க பாதிப்பு உண்டு பாகணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய விஷயத்தில் தான் பாதிக்கும். இந்த பாதிப்பு வந்த உடனே இந்த பெற்றோரை எப்படி காணல் பண்ணணும் அவனுக்கு தெரியும். பையனுக்கு இவங்க இப்படி சொல்றாங்களா, இவங்களை காணல் பண்ணி எப்படி இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு அந்த விருப்பம் எல்லாம் கிடையாது, நான் ஊழியம் செய்யற விருப்பம் எனக்கு கிடையாது, நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், எனக்கு என்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா, நீங்க என்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கி கொடுக்கறதா சொல்லுங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், இல்ல நான் சர்ச்சுக்கு வர முடியாது, பாரு எங்க போய் கைக்கிறான். ஏன்னா அவங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு அவனுக்கு தெரியும், எங்க கையை வச்சு அவங்க இறங்கி வருவாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான், இதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை, சர்ச்சுக்கு வர முடியாது, ஏன்னா இந்த சர்ச்சுக்கு போறதுனால தான் இவங்க வந்து நம்மள பக்தியா இருக்கிறதுனால நம்மள மிஷினரி நம்மள கணக்கு போடுறாங்க. சர்ச்சுக்கு போறதே நிறுத்திடுவோம், அப்புறம் எப்படி இவங்க நம்மள மிஷினரின்னு சொல்ல பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். சர்ச்சுக்கு போறதை நிறுத்திட்டான், நான் சர்ச்சுக்கு வர முடியாது. பெற்றோருக்கு இது பெரிய அடியா இருந்துச்சு. இவன் நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாலும் கடைசியில் சர்ச்சுக்கு அட்டன் பண்றதை நிறுத்திட்டானே, அவங்க அவ்வளவு பக்தியானவர்கள், சர்ச்சுக்கு வரதை நிறுத்திட்டானே. அதன் பிறகு எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க, சர்ச்சுக்கு வரல, தன்னுடைய காரியத்தில் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கி கொடுங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், நல்லா முடியாதுன்றான். நாட்கள் கடந்து போகிறது, வாரங்கள் கடந்து போகிறது, அவன் சர்ச்சுக்கு போகவே இல்லை. ரொம்ப வேதனை, குடும்பத்திலே சமாதானம் போச்சு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கு நடுவில் பெரிய இடைவெளி வந்தது, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஒரே வேதனை. இப்படியே நாட்கள் போகுது. அப்படி போகும்பொழுது ஒரு நாள் அந்த சர்ச்சில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தது. ஒரு சண்டே சர்வீஸில் கெஸ்ட் ஸ்பீக்கர் ஒருத்தர் வரார். அவரை குறித்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க, நல்ல பிரசங்கியா, நல்லா பேசுவார் அப்படின்னாங்க. உடனே அவருடைய பெற்றோர் அன்னைக்கு மெதுவாக வந்தாங்க, சண்டே மார்னிங் மெதுவாக வந்து, ரே நீ இது வாரம்லாம் போன வாரம்லாம் சர்ச்சுக்கு வரல, கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற, இந்த ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு வா, இந்த ஒரே ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு வா, ஏன்னா இந்த வாரம் நம்முடைய சர்ச்சில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வராரு, அதனால இந்த சர்வீஸை நீ எப்படியாவது அட்டன் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும், அவருடைய பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்கும் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே நீ கண்டிப்பாக இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவரை வற்புறுத்தினாங்க. சரி, ஒரு வாரம் தானே, இந்த ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துருவோம் என்று சொல்லி அவனும் சர்ச்சுக்கு அந்த வாரத்துக்கு வந்தான். வந்த பிறகு அன்னைக்கு சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது, கெஸ்ட் ஸ்பீக்கர் எழுந்தார் பிரசங்கிக்கிறதுக்கு. கெஸ்ட் ஸ்பீக்கர் இறந்த உடனே நேர பைபிளை திறந்தார், மார்க் 11 அதிகாரத்தை திறந்தார். திறந்து இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்குள் அனுப்பி கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வரும்படி சொன்ன சம்பவத்தை எடுக்கிறதுக்கு எடுத்தார். எடுத்து அந்த இடத்துல அவர் எடுத்து பேசின ஒரு வார்த்தை வாசிக்கலாம், 11 3
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்.
இந்த வசனத்தை எடுத்தார். இந்த வசனத்தை எடுத்து திறந்து வைத்து நேர அவனுக்கு நேர கையை நீட்டினார். ஒருவன் இது ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கையை நீட்டார். நேர அவனுக்கு நேர கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லி பிரசங்கம் பண்ணார். ஒரே மிஷனரி சேலஞ்ச் கால் மெசேஜ், இது ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேணும், மிஷனரி சேலஞ்ச் மெசேஜ். பெற்றோருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், ஆஹா கர்த்தர் நல்லா பேசுறாரு, இன்னைக்கு இந்த செய்தி நிச்சயமா இவனை கன்வின்ஸ் பண்ணிடும். நம்ம சொல்லி சொல்லி கேட்கல, ஆனா இன்னைக்கு இந்த பிரசங்கியார் மூலமா கர்த்தர் பேசிட்டாரு, நிச்சயமா இந்த காரியம் அவனுடைய மனசை தொட்டிருக்கும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, அப்பா இன்னைக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அவ்வளவு சரியான கோபம் வந்துச்சு. நீங்க வந்து பிளான் பண்ணி செட் பண்ணி இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணிட்டீங்க. அந்த பிரசங்க யாருகிட்ட என்னை பத்தி சொல்லி நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்ன அடையாளம் காமிச்சு நேரம் எனக்கு நேரம் கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேணும்னு அவர் என்ன பார்த்து கையை நீட்டி பேசுறாரு. அவரு நீங்க செட் பண்ணி இப்படியா பண்றீங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டான். இவங்களுக்கு ரொம்ப ஏமாத்தமா போச்சு. அட கர்த்தர் எப்படி பேசினாரு இன்னைக்கு, எவ்வளவு அருமையான ஒரு செய்தி, இதை போய் இவன் கடைசியில் செட்டப் பண்ணிட்டானே. ரொம்ப நொந்து போனாங்க, சோர்ந்து போனாங்க. இப்படி கடினப்பட்ட இருதயத்தோடு இவன் இருக்கிறானே, சரி ஒண்ணுமே பேச முடியல. இவங்களால அமைதியாயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சது இவங்களுக்கு மனசு, என்ன பையன் சர்ச்சுக்கே போகாம இருக்கிறானே, அடுத்த வாரம் எதுவா, இந்த வாரமும் சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வராம இருக்காத, சர்ச்சுக்கு அட்டன் பண்ணாம இருக்க கூடாது, கண்டிப்பா சர்ச்சுக்கு வரணும் என்று மெதுவாக அவரை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. அவன் சொன்னா, முடியாது, உங்க சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன், ஏன்னா நீங்க வந்து அங்க வர்ற பிரசங்க என்ன பத்தி சொல்லுவீங்க, சொல்லி எங்கிட்ட என்ன பத்தி பேச வைப்பீங்க, இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி அவன் மறுத்து விட்டான். அப்ப இவங்க பார்த்தாங்க, சரி எப்படியாவது இவனை கன்வின்ஸ், எப்படியாவது இவனை சர்ச்சுக்கு போக வைக்கணுமே. உடனே சொன்னாங்க, சரிப்பா நீ வந்து நம்ம சர்ச்சுக்கு நீ வர வேண்டாம், நம்ம சர்ச்சுக்கு வந்தாதான் நாங்க செட் பண்ணி எல்லாம் சொல்லணும், உனக்கு டவுட் வருது, நம்ம சர்ச்சுக்கு வராத, வேற ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போ, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போ, ஆனா சர்ச்சுக்கு மட்டும் நீ போகணும், சர்ச்சுக்கு போகாம நீ இருக்க கூடாது, ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிடு, உனக்கு ஆப்ஷன், நீ விரும்புற சர்ச்சுக்கு எங்கேயாவது போய்க்கணும், ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போ. சரி யோசிச்சு பார்த்தா, சரி இப்படிதானே சொல்றாங்க, சரி போவோமே. இப்ப அவன் கொஞ்ச தூரம் போனான், அந்த ஊர்ல இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு சர்ச் வேற ஒரு சர்ச் அட்டன் பண்ணான். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் இந்த சர்ச்சுக்கு வந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் இந்த வாரம் அங்க வந்து நிக்கிறாரு, அதே கெஸ்ட் ஸ்பீக்கர், அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், இந்த வாரம் அவருக்கு அங்க வந்துட்டார், புரோகிராம் இருக்காங்க, அங்க வந்து நிக்கிறாரு. அவருக்கு வேற பிரசங்கமே தெரியாதா, மறுபடியும் எடுத்தார் அதே மார்க் 11 திறந்தார், அதே 3 எடுத்தார், நேர அவனுக்கு நேர கையை நீட்டார், இது ஆண்டவருக்கு வேணும். என்னடா அது இப்படி நடக்குது சொல்லிட்டு அதே பிரசங்கம் எடுத்து மாறாம அதே பிரசங்கம் அப்படியே பண்ணி முடிச்சிட்டார். வீட்டுக்கு வந்தான், வீட்டுக்கு வந்தோம், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, என்னப்பா நீங்க என்ன இன்னைக்கு என்ன சர்ச்சுக்கு போன, எந்த சர்ச்சுக்கு போன, எப்படி இருந்துச்சு, இவங்க இன்னசென்டா கேக்குறாங்க. அவன் சொல்றான், நீங்க இந்த இடத்துல அவர் சொல்லி வச்சுட்டீங்க, நான் எங்க போறேன்னு சொல்லி ஒரு கெஸ்ட் பண்ணி அவர் சொல்லிவிட்டு அதே ஆள் அவர் அங்க அனுப்பிச்சு விட்டுட்டீங்க, அதனால இந்த ஏமாத்துற வேலை எங்கிட்ட நடக்காது என்று சொல்லி மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு அவன் சொல்லிட்டான். ஒரு வாரம் கலைஞ்சு போச்சு. அடுத்த வாரம் மூணாவது வாரம் திருப்பி மெதுவா வந்தாங்க. லே நீ சர்ச்சுக்கு போடா. இல்ல நான் சர்ச்சுக்குள்ள போக மாட்டேன், நீங்க எல்லாம் இந்த மாதிரி காரியத்தை சொல்றீங்க, எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கி கொடுங்க, அப்பதான் நான் போக முடியாது அப்படிங்கிற. சர்ச்சுக்கு போகாம இருக்காத, சரி நீ இந்த ஊர்லயே போக வேண்டாம், உங்களுக்கு டவுட்டே வேணாம், எங்கேயாவது ரொம்ப தூரம் போ, ரொம்ப தூரமா போய் எங்க வேணா ஒரு சர்ச் அட்டன் பண்ணு. சரி அவன் யோசிக்கிறான், சரி சின்னதுலே சர்ச்சுக்கு போய் வளர்ந்தவன் அதனால அவனுக்கு அதோடு தெரியும். சரி அவன் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி சரி போலாம் என்று சொல்லி அன்றைக்கு நல்ல தூரமா டிராவல் பண்ணான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு சர்ச் அங்க போய் உட்கார்ந்துட்டான். சரி இன்னைக்கு இங்க அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இதே பிரசங்கி யார் இந்த சண்டே இங்க வந்துட்டாரு. மூணாவது வாரம் வந்தவர் அங்கேயாவது வேற பிரசங்கம் பண்ணக்கூடாதா? அவருக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பிரசங்க தான் போல இருக்கு. அங்க வந்தவர் மறுபடியும் மார்க் 11 அதிகாரத்தை எடுத்தாரு, 3 வசனத்தை எடுத்தாரு. அவனுக்கு நேர கையை நீட்டினார், இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னாரு. என்னடா அது, இவர் திரும்பி திரும்பி நம்மளே கையை காட்டுறாரு, இது ஆண்டவருக்கு வேணுங்கிறாரு. 3 ரொம்ப தூரத்தில் போன பிறகு அப்படி நடந்துச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. முதல் வாரத்தில் இவனுக்கு டோட்டலா இவனுக்கு வந்து இது செட்டப் பண்ண நினைச்சிருந்தான். ஏன்னா பெற்றோர் அட்டன் பண்ற சர்ச்சு நிச்சயம் இதை செட் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு அவன் நம்பினான். 2 கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஆனா வெளியில காட்டிக்கிற. 3 இப்படி நடந்த உடனே அவனு கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த இடத்துல இவன் சொல்லி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு நல்லது தெரியும், இவ்வளவு தூரத்தில் வந்து அவன் சொல்லி வைக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா இது என்ன, இது இப்படி நடக்குது, அவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு அவனுடைய எண்ணத்துல. அதன் பிறகு அவன் மௌனமாய் அப்படியே மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அவனுக்கு அவனுடைய சமாதானம் போயிடுச்சு. அவனுடைய ஒரு அவனுக்குள் இருந்த திடமான அந்த இருதயம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு யோசனையோடய குழப்பத்தோடய வந்தான். பெற்றோர் கேட்டாங்க, என்னப்பா இன்னைக்கு செய்தி, யார் வந்தது, யார் பிரசங்கம் பண்ணா? இன்னைக்கு அவனால எதிர்த்து பேச முடியல, ஏன்னா இவனுக்குள்ளேயே ஆட்டம் கண்டுச்சு. சொன்ன அதே பிரசங்கியா தான் வந்தாரு, அவரு தான் திருப்பியும் என்னை பார்த்து அதே பிரசங்கத்தை தான் பண்ணாரு, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னாரு. பெற்றோர் பார்த்தாங்க, பாத்தியாப்பா 3 தொடர்ந்து ஆண்டவரும் கூட பேசிட்டு இருக்கிறார். நீ எங்க போனாலும் ஆண்டவர் என்ன துரத்துறாரு, விட மாட்டேங்கிறாரு. பாரு, நீ எங்க போனாலும் நீ போற இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் வந்து நீ ஆண்டவருக்கு வேணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆகையினாலே நீ ஆண்டவருக்கு வேணும், இதை நீ புரிஞ்சுக்கோ. 3 தொடர்ந்து கர்த்தர் உன்னை துரத்திட்டு இருக்கிறாரு, நீ கண்டிப்பா நீ ஒப்புக்கொடு. உன்னை குறித்து தேவ திட்டம் இதுதான், நீ பிறக்கும் பொழுதே உன்னை கர்த்தருக்கு அவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், நீ ஆண்டவருக்கு மிஷினரியாகி போகணும்னு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆகையினாலே இதுதான் தேவ திட்டம், நீ வந்தே ஆகணும் என்று சொல்லி சொன்ன உடனே இவனுக்கு இந்த முறை ரொம்ப எதிர்த்து நிற்க முடியல. 2 வேண்டாம் வெறுப்போடு சரி அப்படின்ட்டான். இங்கிலாந்து தேசத்திலாம் மிஷினரி சங்கங்கள் என்று இருக்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. அது அந்த காலத்தில் உலகத்திற்கே மிஷினரிகளை அனுப்பின தேசம் இங்கிலாந்து. ஆகையினால் அவனுடைய மெயின் மினிஸ்ட்ரியே மிஷினரிகளை அனுப்புறதா தான் இருந்துச்சு. அதனால இந்த மிஷினரி சங்கங்கள், மிஷினரி சொசைட்டி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில காரியங்களை ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தர் மிஷினரிய வந்தா சரிவா வந்துட்டியா என்று சொல்லி கூப்பிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. அவருடைய பைபிள் நாலேஜ ரிட்டன் எக்ஸாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்வியூ நடத்தி உண்மையிலேயே இவங்களுக்கு மிஷினரி பாரம் இருக்கிறதா, உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதா, உண்மையாகவே இந்த காரியம் இருக்கிறதா, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து அதன் பிறகு அவர் தான் அவங்க அதில் செலக்ட் ஆனாதான் அவங்க மிஷினரி அவங்களை அனுப்பிவிடுவாங்க. ஏன்னா ஒரு புதிய தேசத்திற்கு, ஒரு புதிய தீவிற்கு, ஒரு புதிய இடத்திற்கு போகும்போது இந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா நடக்காது. அதனால அவங்களை நல்லா ஃபில்டர் பண்ணி தான் அவங்கள வந்து அனுப்புவாங்க. ஆகையினாலே இந்த மிஷினரி சொசைட்டியில இவர்களுக்கு என்று பைபிள் நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருந்தது. இப்பொழுது பெற்றோர் சொன்னார்கள், உனக்கு நாங்கள் அந்த மிஷினரி சொசைட்டியில் ரிட்டன் எக்ஸாம் கூட போட போற, அப்ளை பண்றோம், உனக்கு ரிட்டன் எக்ஸாம் வரப்போது அதில் நீ போய் எழுது, அதன் பிறகு அடுத்த காரியத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சரி இவனும் யோசிச்சான், சரி போவோமே என்று சொல்லி போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு போனான். இப்ப சின்ன வயதிலிருந்தே பைபிள் நல்லா படிச்சு வளர்ந்தவன், பைபிள் இவனுக்கு தரப தெரியும், சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணி வளர்ந்தவன், நல்ல பைபிள் அவனுக்கு தெரியும். போய் க்வெஸ்சன் பேப்பர் வாங்கி பார்க்கறான், எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், ஈஸியா இருக்குது. அப்படி உடனே அதை எழுதணும்னு நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்துல மறுபடியும் பிசாசு பேச ஆரம்பிச்சது, அவன் மைண்ட் டைவர்ட் பண்ணிச்சு. சடனா அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, இதெல்லாம் கரெக்டா நம்ம எழுதிட்டோம்னா பாஸ் ஆயிடுவோம், பாஸ் ஆயிட்டா மிஷினரியா நம்ம அனுப்பிச்சிருவாங்க. இப்ப வந்து நம்ம சொன்னா பெற்றோர் கேட்க மாட்டாங்களே, இதுலயே நம்ம ஃபெயில் ஆகி ரிஜெக்ட் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வடிக்க எல்லாம் வந்துருவாங்க. அவனுக்கு திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் பிசாசு கொடுத்துச்சு. உடனே பார்த்தான், வேணும்னே எல்லாத்துக்கும் தப்பு 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 தப்பா ஆன்சர் எழுதினான். பாஸ் பண்ணாதான பிரச்சனை, ஃபெயில் ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் தப்பான ஆன்சர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். சில நாட்கள் ஆச்சு, ரிசல்ட் வந்துச்சு, ஃபெயில் வந்துருச்சு. உடனே எனக்கு ஒரே சந்தோஷம், பாத்தீங்களா நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன மிஷினரி மிஷினரின்னு சொன்னீங்க, கர்த்தரோட மிஷினரி அடைச்சிருக்கிறார், என்ன பிரதிஷ்டை பண்ணிருக்கிறேன்னு சொன்னீங்க, பாருங்க நான் ரிஜெக்டட், நான் ஃபெயில், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு சீட் வாங்கி கொடுங்க, நான் இன்ஜினியர் ஆகணும். மறுபடியும் பழைய காரியத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். பெற்றோருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஜெபிக்க சரித்தம் வெயிட் பண்ணுப்பா பாப்போம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இவன் உம்முடைய மிஷினரியாக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், இவன் உலக வேலைக்கு போகக்கூடாது ஆண்டவரே, இவன் உம்முடைய ஊழியத்தை செய்யணும், இவன் மிஷினரியா வரணும், இவன் மிஷினரியா தான் போகணும், உங்க வேலையை அவன் செய்யணும். தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் கழித்த பிறகு அந்த மிஷினரி சொசைட்டியிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று திரும்பி வந்துச்சு. அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தாங்க. பிரிச்சு பார்த்தால் அதுல என்ன கொடுத்திருக்குது, இந்த மிஷினரிக்கான எக்ஸாம்ல எழுதின எல்லாருமே ஃபெயில், ஒருத்தங்க கூட பாஸ் பண்ணல, எல்லாரும் ஃபெயில். அதனாலே அவங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சிலரை செலக்ட் பண்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய பெற்றோர் இவருடைய மிஷினரி ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி இப்படிப்பட்ட காரியம் நீங்க எழுதி கொடுத்திருக்கிறதுனால அதன் அடிப்படையிலே உன்னை நாங்க செலக்ட் பண்றோம்னு வந்துருச்சு. எல்லாரையும் ஃபெயில், அதுல செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வச்சு செலக்ட் பண்றது, நீ செலக்டட், யூ ஆர் செலக்டட், மிஷினரிக்கு நீ செலக்டட் வந்துருச்சு. இவன் என்ன பண்றதுன்னு தெரியல, பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம், பத்தியா ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். இவன் என்னதான் நினைச்சாலும் சரி, இவன் அதை ஃபெயில் ஆகணும் ரிஜெக்ட் பண்ணிடணும் என்று சொன்ன என்னதான் நினைத்தாலும், இவன் ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்ற தன்னுடைய திட்டத்திற்காக, கர்த்தருடைய நோக்கம் அதுதான், அவனை அந்த கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக எல்லாரையும் கர்த்தர் ஃபெயில் ஆகிட்டார். ஒருவேளை ஒரு பத்து பேர் பாஸ் ஆகி அவன் பாஸ் ஆகி செலக்ட் ஆகி போயிருப்பான். இவனை கொண்டு வர வேண்டும் என்ற தேவ திட்டத்திற்காக எழுதின எல்லாரையும் கர்த்தர் ஃபெயில் ஆக்கி இவனை கர்த்தர் செலக்ட் பண்ணார். இப்படிதான் கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் தன் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். என் ஒருத்தனுக்காக எல்லாரும் ஃபெயில். இப்ப இவனை செலக்ட் பண்ணியாச்சு, சரி என்று இப்பொழுது அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவன் என்னதான் தப்பிக்க போனாலும் கர்த்தர் கானர் பண்ணியவர். அப்பொழுது சரி என்று வேற வழி இல்லாம அரமனசோடு அவன் ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு அதற்கான சில நாட்கள் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். லோக்கல் அவனுக்கு சில காலம் நல்ல பயிற்சி எல்லாம் கொடுத்து பின்பு ஒரு தீவிற்கு அவனை மிஷினரியாக அனுப்ப வேண்டும் என்கிற நேரம் அது. அப்பொழுது அந்த இடத்துல அந்த தீவிலே இயேசு கிறிஸ்துவே அறிவிக்கப்படாத ஒரு தீவு, அங்கு அனுப்ப வேண்டும் என்று வரும்பொழுது இவன் தனியா போனால் அங்கே கஷ்டம் என்று சொல்லி இவனுக்கு திருமணம் செய்து குடும்பமாய் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து அவருக்கு திருமணம் செய்து அந்த தீவிற்கு அந்த மிஷினரி சொசைட்டி ஜெபம் செய்து அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட ஜான் கெடி அவன் அங்கே போனான். போய் அந்த தீவிரை பார்க்கிறான், எல்லாமே புதுசா இருக்குது. இங்க வசதியாய் வாழ்ந்தவன் அங்க போனா எதுவுமே வசதி இல்லை, ஒரு நல்ல தண்ணி வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடையாது. பாமர ஜனங்கள், படிப்பறிவில்லாத ஜனங்கள், ஒரு எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாத அடிமட்டத்து ஜனங்கள், நாகரீகம் இல்லாத ஜனங்கள், அந்த ஜனங்களின் நடுவில் இவன் இறக்கிவிடப்பட்டான். இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, ஏன் இங்க வந்தோம், ஏன் இங்க வந்தோம். அவனுக்கு சந்தோஷமே இல்லை. நாட்கள் கடந்து போனது, எதமோ அவனும் அவனுடைய மனைவி சேர்ந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒண்ணு நடக்கல, இவனுக்கே அந்த அர்ப்பணிப்பு இல்லை, ஏன் இங்க வந்தோம், ஏன் வந்தோம், இந்த குழப்பத்திலேயே இருந்தான். நாட்கள் கடந்து போனது, அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆனது. அதன் பிறகு சில காலம், ஒரு வருஷம் கடந்து போச்சு. போக போக அதன் பிறகு இவர்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தை பிறந்து அதன் பிறகு அங்க இருந்து ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு நடக்கல. ரொம்ப சோர்ந்து போனான். எதுக்காக இங்கே வந்தோம்? அந்த நிலைமை அவன் வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது போல ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த தீவிலே கொடிய வியாதி பரவ ஆரம்பித்தது. மரணத்திற்கு எதுவாய் கொள்ளை நோய் அந்த தீவிலே பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் செத்து மடி ஆரம்பித்தார்கள். கடைசியில் அந்த வியாதி, அந்த வியாதிக்கு மருந்து இல்லை. அந்த மருத்துவ வசதி எதுவுமே இல்லாத ஒரு தீவு. அந்த வியாதி ஜனங்களை கொண்டு கொண்டே வருகிறது. அந்த வியாதியிலே இவருடைய குழந்தை பாதிக்கப்பட்டது. குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தை மரித்து போன உடனே அந்த குழந்தையை எடுத்து கணவன் மனைவியாக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. நாட்கள் கடந்து போச்சு. அந்த வியாதி இன்னும் கொடுமையாய் பரவ ஆரம்பித்தது. எந்த மருத்துவ வசதி சரியா இல்லை. ஜனங்கள் செத்துக்கொண்டே வந்தாங்க. கடைசியில் அடுத்ததாக அந்த வியாதி இவன் மனைவியை தாக்கியது. அவளும் சில நாட்களில் மரித்து போனாள். எல்லாம் போச்சு. இந்த தீவில் வந்து இறங்கின பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. அவனுடைய குழந்தை இறந்துருச்சு. மனைவி அவளை இறந்துட்டா. அந்த அடக்கம் பண்றது கூட யாருமே வந்து ஹெல்ப் இல்லை. இவனே குழி தோண்டி தன்னுடைய மனைவியை புதைக்கிறான். அவருக்கு உதவிக்கு கூட யாரு இல்லை. ஆறுதல் சொல்றது கூட யாரு இல்லை. தனி மனிதனாக்கப்பட்டான். எல்லாம் போச்சு. இனி இழக்கிறதுக்கு உனக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கதறினான். ஆண்டவரே, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீர்? ஏன் இந்த நிலைமை? எதுக்காக என்னை கொண்டு வந்தீர்? ஏன் இந்த நிலைமை? சில நாட்கள் தேவ சமூகத்தில் அழுதான். கர்த்தர் அவனை தேற்ற ஆரம்பித்தார். அவனை பலப்படுத்த ஆரம்பித்தார். அவனை உருவாக்க ஆரம்பித்தார். எல்லாம் இழந்துவிட்ட நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் அவனுக்குள் கொண்டு வந்தார். பல நேரத்தில் நமக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம அர்ப்பணிக்க மாட்டோம். சில நேரத்தில் அந்த காரியம் அர்ப்பணிப்பு கூட கொண்டு போகும். எல்லாத்தையும் இழந்தாச்சு. அப்பதான் அவனுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. இனி என்ன இருக்கு வாழ்க்கையில? பிள்ளை இல்ல, மனைவி இல்ல, இனி இருக்கிறது என்ன? என் வாழ்க்கையில் என்ன இருக்குது எனக்கு? இயேசுவுக்காக, அவ்வளவுதான். வேற என்ன இருக்குது? அவனுக்குள் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு கர்த்தர் கொண்டு வந்தார். இனி வாழ்ந்தால் அவருக்கு தான். எனக்கு என்ன வாழ்றதுக்கு? மனைவியும் இல்ல, பிள்ளையும் இல்ல. பிள்ளைக்காக வாழ்ற, மனைவிக்காக வாழ்ற எதுவுமே கிடையாது. இனி வாழ்ந்தால் இயேசுவுக்காக. அந்த ஒரு நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்த உடனே கர்த்தர் அவனை தன் கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். அந்த அர்ப்பணிப்புக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த அர்ப்பணிப்பு வந்த உடனே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அநேகரை சுகமாக்க ஆரம்பித்தார். அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச பேச ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபை உருவானது. ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்திலே சபை உருவானது. நாளுக்கு நாள் போக போக ஜனங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த தீவை விட்டு ஜான்கடி நகரவே இல்லை. அந்த அர்ப்பணிப்பினால் அவன் பின்வாங்கவே இல்லை. தொடர்ந்து அந்த இடத்துல அவன் ஊழியத்தை செய்தான். பல ஆண்டுகள் அங்கே இருந்து ஊழியத்தை செய்து கடைசியில் அந்த தீவிலேயே ஜான்கடி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அந்த தீவிலேயே அவன் அடக்கம் செய்யப்பட்டான். திரும்பி அவன் தேசத்திற்கு, இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்பவே இல்லை. அங்கேயே அவன் ஊழியம் செய்து அந்த ஜனங்களோட வாழ்ந்து அந்த ஜனங்களுக்கு நடுவிலே அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை, அந்த தீவு ஜனங்கள் அவனுக்கு ஒரு அருமையான கல்லறை கட்டினார்கள். அந்த கல்லறையில் 4 வாசகங்களை எழுதி வச்சாங்க. முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? ஜான் கெடி இந்த வருஷத்தில், இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இந்த தீவிலே அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார். 2 வாசகம், ஜான் கெடி இந்த தீவிலே ஊழியம் செய்ய வந்த பிறகு தன்னுடைய குடும்பத்தையே இழந்தார். தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தையை அவர் இழக்க கொடுத்தார். 2 வாசகம். 3 வாசகம் சொல்லுகிறது, ஜான் கெடி இந்த தீவிலே ஊழியத்திற்கு வந்தபொழுது கிறிஸ்தவர்கள் ஒருவருமே இல்லை. 4 வாசகம், ஜான் கெடி மரிக்கும் பொழுது இந்த தீவிலே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை. அதுதான் சாட்சி. அது முழு தீபம் கர்த்தருக்காக ஆதாயம் பண்ணப்பட்டிருந்தது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு. அப்ப அந்த ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவர் அவனை குறித்து எவ்வளவு பெரிய ஒரு திட்டம், ஒரு நபரை வைத்து ஒரு தீவை முழுவதையும் ஒரு குறிப்பிட்ட இனத்து ஜனங்களை முற்றிலும் கர்த்தர் தனக்கு சொந்தமாக்கினார். அந்த காரியத்தை, இந்த மாபெரும் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஜான் கடியை கர்த்தர் உருவாக்க வேண்டியதாக இருந்தது. உருவாக்கினார். அந்த உருவாக்குதல் நடக்கும் பொழுது சில காரியங்கள், இழப்புகள் சம்பவிக்கும். இழப்புகள், நஷ்டங்கள், இழப்புகள். இந்த குருடனுடைய வாழ்க்கையில் இவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. இவனை ஜஸ்ட் ஒரு பார்வை அடைந்து இவனை அப்படியே அனுப்பிவிடுறதா இருந்தால் சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் இவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். இவன் பார்வை அடைந்த பிறகு காரியங்கள் சாதாரணமா முடியல. அதுக்கு பிறகு வசனம் வசனத்தை வாசிக்கலாம், எட்டாம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள்.
இப்ப பார்த்தீங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன், சாதாரணமா இருந்தவன், ஆனா கடைசியில் இவனுக்கு நல்ல பார்வை இருக்கிறதே, அநேகருக்கு ஒரு சாட்சியா மாறுச்சு. ஃபர்ஸ்ட், அடுத்தது பாருங்க, பிரச்சனை உருவாகிறது. 16 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். குருடனாயிருந்த அவனை பரிசேயர் இடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால்
பரிசேயரும் அவனை நோக்கி
நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார்.
நான் கழுவினேன்.
காண்கிறேன் என்றான்.
இப்ப பாத்தீங்கன்னா, பரிசேயர்களுக்கும் சாட்சியாச்சு, முதல்ல சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாச்சு, அடுத்தது இயேசு கிறிஸ்துவை விரோதித்த பரிசேயர்களுக்கும் இந்த அற்புத சாட்சியா மாறுச்சு. எவ்வளவு பெரிய அளவுக்கு தேவன் நாம் மகிமைப்படுது பாருங்க. அது மட்டுமல்ல, இவனுடைய அர்ப்பணிப்பை நீங்க கவனிக்கணும். இவனை குறித்து பாருங்க, 22 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன்
வயதுள்ளவனாயிருக்கிறான்.
இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள்.
அவருடைய தாய் தகப்பன்மாருக்கு பயம், ஏன்னா யூதர்கள் மிரட்டி வச்சிருக்காங்க, யாராவது இயேசுவை அறிக்கையிட்டால் ஜெபாலயத்துக்கு புறமாக்கிட்டு மிரட்டி இருந்தாங்க. அதனால அவர்கள் பயந்து ஒதுங்கிட்டாங்க. இவ்வளவு அற்புதம் நடந்து அவங்க பயந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனா இவனை பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வாசிக்கலாம்.
ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை
இரண்டாம் தரம் அழைத்து
நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக
அவர் பாவி என்று எனக்கு தெரியாது.
நான் குருடனாயிருந்தேன். இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள்.
திரும்ப அவன் டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் சொல்லுங்க.
அவன் பிரதியுத்தரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன்.
நீங்கள் கேளாமல் போனீர்கள்.
மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன?
மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன?
அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான்.
அவர்களுக்கு சீஷர்களாக உங்களுக்கு மனதுண்டோ பரிசேயரை பார்த்து கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டான் பாருங்க. நான் திரும்ப திரும்ப நீங்க கேக்குறீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு பார்வை கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, அவருக்கு சீஷர் உங்களுக்கு ஆசை இருக்குதான்னு அவரை திரும்பி கேட்டான். இதுதான் சாட்சி. அப்ப இவனை வைத்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு போறாரு பாருங்க. சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாச்சு, பரிசேயர்களுக்கு முன்பாக சாட்சியாச்சு. இவன் ஒரு ரொம்ப டாக்டின் கூட பேசுவான். 31 வசனத்துல பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவராயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். டாக்டின் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் சரியா பேசுவான், தைரியமா பேசுவான், போல்டா கிறிஸ்துவுக்கு சாட்சியா மாறிடுவான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 40 வருஷம் அவனுடைய சஃபரிங். ஒருவேளை அவன் கொஞ்சம் அப்படி பார்வை போயிட்டு அவனுக்கு வந்திருந்தா அதோட அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. 40 வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், 40 வருஷம் எனக்கு பார்வை கிடையாது, கண்ணு கிடையாது, என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு பார்வை கொடுத்தாரே, அவருக்காக என்ன வந்தாலும் நான் நிற்பேன். அந்த 40 வருஷ சஃபரிங் அவனுக்கு பெரிய வைராக்கியத்தை உண்டாக்கிடுச்சு. ஒருவேளை அவன் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கண்டு போயிருந்து கொஞ்சம் அரகர பார்வையா இருந்து சரியாயிருந்ததுன்னா அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். 40 வருஷம் அவனுடைய பாடுகள் அது அப்படியே வைராக்கியமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்படி இருந்த என்னை, பிச்சை எடுத்திருந்த என்னை சுகமாக்கி எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறார். என்ன வந்தாலும் நான் அவருக்காக நிற்பேன். அப்ப இதுதான் தெய்வ திட்டம். எப்படி இருந்த நபரை, ஒரு பிச்சைக்காரனா இருந்தவனை ஒரு தைரியமாய் பரிசேயர்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு ஊழியக்காரனாய், அவர்களுக்கு சீஷனாக உங்களுக்கு மனதுண்டோ என்று பரிசேயர்களை பார்த்து தைரியமா எதிர்த்து கேட்டவன் இவன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவனை கொண்டு வந்ததுதான் அந்த பெரிய தெய்வ திட்டம். அந்த திட்டத்திற்காக தான் 40 வருடம் அவனுடைய வாழ்க்கையில சஃபரிங். அதுதான் இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் நமக்கு சில குறைவா தெரியும். சே, அவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே, இவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏதாவது ஒன்று நமக்கு குறைவா தெரியும். நம்ம யாருமே குறைவு படலை, தேவ சமூகத்தில் வந்திருக்க யாருமே குறைவு படலை, ஆண்டவர் யாரையுமே குறைவா படைக்கல, யாருக்குமே குறை வைக்கல. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பாதையில வரும்பொழுது ஆண்டவர் அந்த திட்டத்துக்குள் நம்மை கொண்டு வரார், அதுதான் நோக்கம். அப்ப நம்ம வந்து என்னைக்குமே இப்படி எப்படி நம்ம நினைக்க கூடாது, என் வாழ்க்கையில் இப்படி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, இல்ல இல்ல அவங்கள மாதிரி தான் நம்ம மோசமா போயிருப்போம், அவங்கள மாதிரி இல்லாததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இல்ல நம்மதான், அதான் உண்மை. அவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, அந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பா கெட்டு போயிருப்போம். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு மேலான நோக்கம் வைக்கிறார், மேலான திட்டம் வைக்கிறார். அதற்காக கர்த்தர் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்திருக்கிறான். அந்த கிரியை அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சு, பார்வையடைந்தான், தேவ திட்டம் நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் தப்பு செய்யல, கரெக்டா செய்யறார். எல்லாவற்றிலையும் தன் திட்டத்தை நிறைவேற்றுவார், கரெக்டா செய்வார். தொடர்ந்து கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், தேவ தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து ஃபுல்லோ ஆகி செல்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நமக்கு நல்லவர், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறார். இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாபமோ? இயேசு கிறிஸ்து சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார், தன் திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறார். அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துவதற்கு நமக்கென்று ஒரு பாதையை அவர் நியமிக்கிறார். அந்த பாதை நமக்கு ஒருவேளை குறை உள்ளதாகவோ ஏமாற்றம் நிறைந்ததாகவோ இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு தேவ திட்டம் அடங்கி இருக்கிறது. அதில் ஒரு உன்னதமான தேவ திட்டம் அரங்கி இருக்கிறது. அதில் ஒரு பெரிய தேவ நோக்கம் இருக்கிறது. தற்காலத்திலே அது நமக்கு ஒரு இழப்பாய், ஒரு சிறுமையாய் நமக்கு காணப்படலாம். ஆனால் நம்முடைய பின்னாட்களில் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவர் அந்த பாதைகளை நமக்கு நியமிக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை நடத்துகிறார். அவர் நடத்துகிற வழிகள் எல்லாம் நன்மையானவைகள். அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மையானவைகள். இந்த குருடனுக்கு 40 வருடம் என்னுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்ட வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அவன் அப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் வெளிப்பட்டது. அவன் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாய் மாற்றப்பட்டான். எந்த நபருக்கு முன்பதாகவும் தைரியமாய் சாட்சி சொல்லக்கூடியவனாய் மாறிவிட்டான். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ திட்டம். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம விரும்பினதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். கர்த்தர் தமது அனாதி நோக்கத்தோடு அனந்த ஞானத்தோடு நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்தாப்பா, நீங்க என்னை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளின் மூலமாக உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில், உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திட்டத்திற்காய், உம்முடைய வழிகளுக்காய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் பொறுப்படுத்து, நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரியும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை